ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி இப்ப கீர்த்தனம் பண்ணும். கீர்த்தனத்துல பெரும்பாலானோர் கலந்துகிட்டீங்க, ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் பக்தர்களுடைய உற்சாகத்துல தங்களுடைய கூச்சத்தை விட்டுட்டு அவங்களும் கொஞ்ச நேரம் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி. இந்த சங்கீர்த்தனத்துல கலந்துகிட்டு ஆடி பாடுறது அப்படிங்கிறது நிச்சயமா எளிமையானது. இப்படி நம்ம இங்க ஆடி பாடினதின் மூலமா இந்த மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செஞ்சிருக்கும். இங்க இந்த மதுரையில எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ நல்ல காரியம் பண்றாங்க. எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்கு, எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கு, எத்தனையோ அனாதை ஆசிரமங்கள் இருக்கு. முதியோர் இல்லங்கள் மதுரையில வந்துருச்சா? இருக்கு, இருக்கு. சென்னையில நிறைய இருக்கு, இங்க 60 இருக்கு. ஓகே, முதியோர் இல்லங்கள் எத்தனையோ இருக்கு, இன்னும் எத்தனையோ அரசாங்க அலுவலர்கள் எத்தனையோ அரசாங்க பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுக்காக ரோடு போடுறது, மர வைக்கிறது, தண்ணி கொண்டு வந்துடுறது, எத்தனையோ மக்களுக்கு நலப்பணிகளை செய்யறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட மதுரை மாவட்டத்துல மக்கள் எல்லாருக்கும் என்னெல்லாம் நலத்திட்டங்கள் செய்யறாங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் சேர்த்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் சேர்த்துக்கோங்க. இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சேர்த்துக்கோங்க. மொத்த பிரபஞ்சத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாவற்றையும் காட்டிலும் இப்ப நம்ம பண்ணமே ஹரிநாம சங்கீர்த்தனம், இது மிகப்பெரிய நன்மையை தரும். இது சிலருக்கு புரியாம இருக்கலாம், எப்படி இது நம்ம பாட்டுக்கு பாடணும், நம்ம பாட்டுக்கு ஆடணும், இது எப்படி எல்லாருக்கும் மிகச்சிறந்த நன்மையை தரும். அது அவ்வளவு எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த நாம சங்கீர்த்தனமானது உலகம் மொத்தத்துக்கும் ஆன்மீக ரீதியாகவும் பௌதிக ரீதியாகவும் கூட மிகச்சிறந்த நன்மையை தரக்கூடியது. சில பக்தி சாந்தர் டாக்கர் சொல்வார், ஒரு ஆரம்ப நிலைய பக்தன் ஒரு கோயில்ல வந்து வெறும் மணி அடிச்சானா, வேற ஒண்ணும் பண்ணல, கீர்த்தனம் கூட பண்ணல, கீர்த்தனம் அதை விட பெரியது. வெறும் மணி அடிச்சான் அப்படின்னா அது நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகள், நூற்றுக்கணக்கான கல்விக்கூடங்கள் அதனால செய்யக்கூடிய நன்மையை காட்டிலும் மக்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை தரக்கூடிய.
தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, நல்லோர்கள் சிலர் இருக்கிறனால எல்லோருக்கும் மழை பெய்யுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள், அது எனக்கும் தெரியும். உண்மையில மழையானது ஒருத்தருடைய தர்மத்தை பண்ணும்போது வரும். யஜ்ஞாத் பவந்தி பர்ஜன்யு, கிருஷ்ண கீதையில சொல்றார். இந்த உயிர், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் மழையை நம்பிதான் இருக்கு, சாப்பாட்டை நம்பி இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது மழையை நம்பி இருக்கு, மழையானது யஜ்ஞத்தை நம்பி இருக்கு. யாகம் பண்ணாதான் மழை வரும், இல்லைன்னா மழையே வராது. அப்புறம் எப்படிங்க இப்பெல்லாம் என் மழை வருது? நீங்க என்ன யாகம் பண்ணாதான் மழை வருங்கிறீங்க? இப்ப யாரும் யாகம் பண்றது கிடையாது, அப்புறம் எப்படிங்க மழை வருது? அதான் ஹரே கிருஷ்ண பக்தர்கள் ஒவ்வொரு கோயிலையும் காலையிலையும் சாயந்தரமும் கீர்த்தனம் பண்றாங்களே, அந்த நாம சங்கீர்த்தனம் தான் அந்த யஜ்யம். இதுதான் நமக்கு மழையை வர வைக்கக்கூடியதா இருக்கு. அதனால உலக மக்கள் எல்லோருக்கும் மிகவும் மங்களகரமான செயல் இந்த நாம சங்கீர்த்தனம் மட்டுமே. அதைத்தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. தஸ்மாத் சங்கீர்த்தனம் விஷ்ணோர் ஜகன் மங்களம் அம்ஹசாம் மகதாம் அப்பி கௌரவ்ய வித்யை காந்திக நிஷ்கிருதம். இந்த சங்கீர்த்தனம் பகவான் விஷ்ணுவை பற்றிய சங்கீர்த்தனம், இதுதான் ஜகன் மங்களம் அம்ஹசாம். இந்த உலகம் மொத்தத்துக்கும் மிகவும் மிகச்சிறந்த மங்களத்தை கொடுக்கக்கூடியது. இது மக்களுடைய எல்லா பாவ விளைவுகளையும் விரட்டி அடிக்கக்கூடியது. அதனால இந்த நாம சங்கீர்த்தனமே ஒருவருக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். இந்த நாம சங்கீர்த்தனம் அல்லது பக்தி தொண்டுல நம்ம ஈடுபடும் போது இதுல எந்த ஒரு இழப்புமே கிடையாது. மற்ற எந்த காரியங்கள் நம்ம செஞ்சாலும் சரி, அதுல நிச்சயமா இழப்பு உண்டு. உதாரணத்திற்கு ஒருத்தர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு காலம் அவங்க கிட்ட இருக்கும்? இருக்கிற வரைக்கும் இருக்குமா? நான் செலவு பண்ணிட்டே இருந்தா இருப்பு தீர்ற வரைக்கும். சில நேரத்தில் பேங்க் கரப்ட் ஆயிடுச்சுன்னா மொத்தம் போச்சு. இல்ல எவனாவது ஒருத்தன் திருடன் வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிட்டான்னா போச்சு, பூமி அதிர்வாயிடுச்சுன்னா உள்ள போயிடும், நம்மளும் போயிடுவோம். சேர்த்து வச்சிருக்க சொத்து உறுதி கிடையாது. உடல்ல இருக்கக்கூடிய அழகு அது எல்லாரும் ஒத்துப்பாங்க, ஈஸியா ஒத்துப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தினமும் கண்ணாடியில பார்த்து 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 பார்த்து, ஐயோ இவ்வளவு சுருக்கம் வந்துச்சு, இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம். நிறைய பேருக்கு முதல்ல ஒரு நடைமுடி வரும்போது அவங்களுடைய வருத்தம் இருக்கே. முதல் நரைச்ச முடி வரும்போது
ஐயோ எனக்கு முடி நரைச்சு போச்சு,
எனக்கு முடி நரைச்சிருச்சு அப்படின்னு வருத்தப்படுவாங்க. முதல்ல பல்லு விழும்போது, இது மாதிரி வயோதிகம் ஒன்னொன்னா வரும்போது எவ்வளவு அழகு இருந்தாலும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே இழந்துடுவோம். அந்த அழகை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்ணாலும் ஒரு காலத்தில் போயிடும். சொத்தை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் நம்மளை விட்டு சொத்து போயிடும், இல்லை சொத்தை விட்டுட்டு நம்ம போயிடுவோம். படிப்பு படிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த காலத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்க. நவீன காலத்தில் எல்லாருக்கும் அடிப்படை கல்வி அவசியம்னு சொல்றாங்க. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் ஏறக்குறைய சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 4வது வகுப்புலேருந்து நினைக்கிறேன், 4வது வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் திருக்குறள் படித்தோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்துருக்கா எனக்கு ஞாபகம் இல்லை, எப்போ இருந்து நாங்கள் படித்தோன்னு. 12th வரைக்குமே இருக்கு, நான் 12th படிக்கலையே, 6வது வகுப்புலேருந்து படித்தோம். யாராவது ஒருத்தராவது ஒரு அத்தியாயம் முழுசா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அத்தியாயம் இல்லை, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு அதிகாரம். குறள் ஒரு சிலர் சொல்லுவாங்க அங்கங்க போறது, அதை நான் கேட்கல. ஒரு அதிகாரம் 10 குறள் யாரும் சொல்ல, அப்படின்னா என்ன, படிச்சதெல்லாம் காலப்போக்கில் மறந்துடுச்சு, அழிஞ்சு போச்சு. உடல் ஆரோக்கியம், நிறைய பேர் அப்படி உடம்பை ஏத்துறேன் உடம்பை ஏத்துறேன்னு என்னென்னமோ சாப்பிட்றாங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் இறங்கிட்டே போகும். அதனால இந்த உலகத்தில் உலக வஸ்துக்களை சேகரிக்கிறது மட்டும் இல்லாம ஆன்மீகம்னு சொல்லி மற்ற வஸ்துக்களையும் பல பேர் சேகரிக்கிறாங்க, அது கூட நிரந்தரமானது கிடையாது. அதுலேயும் குறிப்பாக அதில் கூட அவங்களால என்றுமே இருக்கக்கூடிய விஷயத்த நிலைநாட்ட முடியாது. ஒரு பிறவியிலிருந்து அடுத்த பிறவியில் ஆன்மீக விஷயங்களை தொடரலாம், இருந்தாலும் அதை பக்குவமாக செய்ய முடியாது. பக்தி மட்டுமே நம்ம என்ன செஞ்சாலும் அது அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல இருக்கும், அது குறையாது. நம்மளே வேணும்னு குறைச்சோம்னா உண்டு, அது வேற விஷயம். ஆனா பொதுவா பக்தியானது இழக்கப்படாது, என்றுமே இருக்கக்கூடியது. கீதையில கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறான். கிருஷ்ணா, நிறைய பேர் யோகத்தை பயிற்சி பண்றாங்க, ஒருவேளை இதை பாதியில விட்டுட்டா என்ன ஆகிறது? யோகத்தை பயிற்சி பண்றவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை சில பேர் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க, பக்குவம் அடையிறதுக்குள்ளார மரணம் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா எளிமையான யோகம் பக்தி யோகம், இதை பயிற்சி செய்யறதுக்கு கூட நமக்கு காலம் அவசியம். எல்லாவற்றுக்குமே காலம் அவசியம், காலம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதை தினமும் 16 சுற்றுகள் ஜபிக்கணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவசியம். ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை நம்ம படிக்கணும் அப்படின்னா அதற்கு சில நேரம் நமக்கு அவசியம். மங்களாரத்தியில கலந்து கொள்ளணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா இது எல்லாவற்றுக்குமே நமக்கு கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சில பேர் உடனே இதை கேட்டே சொல்லுவாங்க, பிரபு எங்களுக்கு நேரம் இல்லாதனால நாங்க பண்ண மாட்டோம். ஏன் நேரத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது? எல்லாருக்கும் இருக்கிறது 24 மணி நேரம் தான். சிலரால் அதை செய்ய முடியறப்ப ஏன் வேற சிலரால முடியாது? நிச்சயமா எல்லாராலையும் செய்ய முடியும், நான் அதை பத்தி அப்புறமா வரேன். நமக்கு நேரத்தை செலவு பண்ணி நம்ம பக்தியை பயிற்சி செய்யறோம், அதுக்கு நம்ம பக்குவம் அடையறதுக்கு கொஞ்சம் காலமாகும். சிலர் அதனாலதான் என்ன சொல்லப்படுதுன்னா, கௌமாரம் ஆச்சரேத் பிரஜ்ஞா தர்மோன் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜென்மம் ததபி அத்ரூம் அர்த்ததம். இந்த அரிதான மானிட பிறவியை அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொள்றதுக்காக யார் ஒருத்தவங்க பிரஜ்ஞா அப்படின்னா அறிவுடையவர்களோ அவர்கள் கௌமாரம் அப்படின்னா 5 வயது அந்த பருவத்திலிருந்தே பாகவத தர்மத்தை பயிற்சி செய்வாங்க. அப்படி பயிற்சி பண்ணோம்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம உறுதியா சொல்லலாம் நம்ம யோகத்துல பக்குவம் அடையலாம் அப்படின்னு. அதே சமயத்துல வருஷம் மட்டும் முக்கியம் கிடையாது, பல காரணங்கள் இருக்கு ஒருத்தர் பக்குவம் அடையறதுக்கு. அவர் எந்த நிலையில எந்த மாதிரியான மனப்பான்மையில பக்தியை பண்றார், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் பொதுவா சாதன பக்தியை பயிற்சி பண்றதுக்கு கொஞ்சம் காலங்கள் அவசியம். அடிக்கடி என்ன ஆகுது, நம்ம கிருஷ்ண பக்தியிலே பார்க்கிறோம், பல பேர் கிருஷ்ண பக்தி எடுத்து பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி காலதாமதமா கிடைச்சிருக்கலாம், வயதான பிறகு கிடைச்சிருக்கலாம், இல்ல அவங்க அதை வந்து தீவிரமா எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிருக்கலாம், இல்ல சிலர் தீவிரமா எடுத்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போதும் கூட ஏதோ சில காரணங்களால இள வயதிலேயே ஒன்னு கிருஷ்ண பக்தியை விட்டுட்டு போயிடலாம், இல்ல இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதுவும் குறிப்பா நவீன காலத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம், யார் வேணாலும் எப்ப வேணாலும் மரணம் அடையலாம். அது மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய பட்சத்துல இயற்கையா ஒருத்தருக்கு இந்த கேள்வி எழலாம், நான் இப்ப பகவத் பக்தியை பயிற்சி பண்றேன், ஒருவேளை என்னால பக்குவம் அடைய முடியலனா என்னாகும், நான் செஞ்சதெல்லாம் விரயம் ஆயிடுமே. இப்ப இந்த சிறுவன் 6வது வகுப்பு படிக்கிறான், 7 நான் 6 சொன்னதே அவன் உடனே இல்ல 7 முன் வந்து சொன்னான், ஏன் என்னுடைய 1 வருஷத்தை விரயமாக்குறீங்க? அந்த சுபாவம் என்னன்னு அதுதான், நான் 6 சொன்னேன், இல்ல இல்ல 7 ஒரு வருஷம் வீணாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஆனா இப்ப ஏழோட ஒரு பேச்சுக்கு சொல்றோம், ஏழோட நிறுத்திடுறான்னு வச்சுக்கோங்க, அடுத்த பிறவி எடுக்கும்போது இப்ப சொன்ன மாதிரி நான் முன்னே ஏழு படிச்சிட்டேன் என்னை இப்ப எட்டுல சேருங்கன்னு சொன்னா சொல்ல முடியுமா? முதல்ல ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. அப்படியே ஞாபகம் இருந்து சொன்னா எந்த பள்ளிக்கூடத்துல ஒத்துப்பாங்க? யாராவது ஒத்துப்பாங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன, ஏழாவது வரைக்கும் படிச்சது வேஸ்ட். அடுத்த பிறவி எடுக்கும்போது பக்தி அப்படி கிடையாது. பக்தியானது நீங்க இப்ப 7% பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 7% பண்ணிருக்கீங்கன்னா அடுத்த பிறவியில அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க எந்த ஒரு இழப்புமே கிடையாது. இப்ப என் 7 படிச்சுட்டு நான் போயிட்டு அடுத்து மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கணுமே அப்படிங்கிற கேள்வியை தான் அர்ஜுனன் முன்ன வைக்கிறான். இதே மாதிரி நான் யோகத்தை பயிற்சி பண்ணிட்டு பாதியில விட்டுட்டேன்னா மறுபடியும் நான் எல்லாத்தையும் பயிற்சி பண்ணணுமா, என்ன ஆகும் எனக்கு அப்படிங்கிற கேள்வி அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட முன் வைக்கிறான். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், கவலைப்படாத, யோகிகள் என்றைக்கும் இழக்கிறது கிடையாது. அவங்க செல்வந்தர்களுடைய குடும்பத்திலேயோ இல்ல ஒரு பிராமணருடைய குடும்பத்திலேயோ பிறப்பாங்க. அதுலேயும் யார் ஒருத்தவங்க பக்தி யோகத்தை பயிற்சி பண்றாங்களோ அவங்க பக்தர்களுடைய குடும்பத்தை பிறப்பாங்க. கிருஷ்ணர் அங்க ரெண்டு விதமான நபர்களை சொல்றார். 41-42 இந்த ரெண்டுலையும் கிருஷ்ணர் ரெண்டு வேறுபட்ட நிலைகளை சொல்றார். முதல்ல சொல்றார், பிராபிய புண்ணிய கிருத்தாம் லோகான் புஷித்வா சாஸ்வதி சம சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிருஷ்டோ பிஜாயதே. வெற்றியடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோர்களின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கிறான்.
செல்வந்தர்களுடைய குடும்பத்தில் பிறக்கிறான் இல்ல நல்லோர்களுடைய குடும்பத்தில் பிறக்கிறான், பல வருடங்கள் சொர்க்கலோகத்துக்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம். இது ஒரு தரப்பட்ட யோகிகள் அல்லது ஞான யோகி அந்த மாதிரி தியான யோகி இவங்கெல்லாம். பக்தி யோகி அல்லது பக்தியை ரொம்ப காலம் பயிற்சி பண்ணவங்க, ஓரளவுக்கு பக்தி பயிற்சி பண்ணவங்க அவங்களுடைய நிலையை பத்தி கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். அதவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம் ஏதத் தி துர்லபதரம் லோகே ஜன்ம எத் ஈதிருஷம். அல்லது அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகங்களின் குலத்தில் பிறப்பது உறுதி, அத்தகு பிறவி நிச்சயமாக இவ்வுலகில் மிகவும் அரிதானதாகும். அதாவது பக்தர்களுடைய குலத்துல பிறக்கிறது, செல்வந்தர்களுடைய குடும்பத்துல பிராமணர்களுடைய குடும்பத்துல பிறக்கிறது நிச்சயமா பக்திக்கு உகந்தது, ஆனா உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் நடைமுறை வாழ்க்கையில எத்தனையோ பேர் செல்வந்தர்களுடைய குடும்பத்துல பிராமணர்களுடைய குடும்பத்துல பிறந்துட்டு தங்களுடைய வாழ்க்கைய கிருஷ்ண பக்தியில செலவழிக்காம வீணடிக்கிறது. செல்வந்தர்களுடைய குடும்பத்துல பிறக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அன்றாட தேவைக்காக அவங்க வந்து பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, நேரம் மிச்சம் பண்ணி அவங்க எளிமையா கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்தலாம். ஆனாலும் நடைமுறையில நம்ம என்ன பாக்குறோம்னா அது அவ்வளவு எளிமையா நடக்கிறது கிடையாது. ஏன்னா பணம் நிறைய இருந்ததுன்னா புல இன்பம் தானா அவங்கள சுத்தி வந்துடுது, அப்ப அவங்களால கடினமாயிடுது கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறதுக்கு. சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தினேர் அதிக் துவயா குறை பகவான் குளேன் பண்டிட் தனேர் பட அபிமான். பகவான் தீனேர், தீனேர் அப்படின்னா ஏழைங்க அல்லது பிச்சைக்காரங்க அல்லது ஒன்னும் இல்லாதவங்க, அதுதான் உண்மையை சொன்னாங்க. தீனா அப்படின்னா ரொம்ப கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க. தீனேர் அதிக் துவயா, பகவான் அவங்க மேல அதிகமான துவயா ரெண்டும் ஒண்ணுதான், பெங்காலில துவயா சமஸ்கிருத்த தயா, அதிகமான கருணையை கொடுக்கிறார். அதிக் துவயா பகவான். ஏன் குளின் பண்டிட் தனேர் பட அபிமான். குளின் அப்படின்னா உயர்குலத்தில் பிறந்தவங்க, பண்டிட் அப்படின்னா ரொம்ப படித்தவங்க, தனேர் அப்படின்னா ரொம்ப பணம் இருக்கிறவங்க, அவங்க கிட்ட பட அபிமான் ரொம்ப அபிமானம் இருக்கும், கர்வம் அதிகமாக இருக்குமா. அதனால பகவான் அவங்களுக்கு கருணையை கொடுக்காம தீனர்களுக்கு கருணையை கொடுக்கிறாருன்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் சொல்றார், யோக பிரஷ்டர்கள் செல்வந்தர்களுடைய குடும்பத்தில் பிறக்கிறாங்கன்னு, அதை முறையா உபயோகப்படுத்திக்கிட்டாங்கன்னா கிருஷ்ணருடைய கருணை நிச்சயமா கிட்டும். ஏன்னா அடிப்படை விஷயங்களுக்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் புலனின்பம் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இது வந்து ஞான யோகிகள் தியான யோகிகள் இவங்களை பொறுத்த வரைக்கும். பக்தர்களுக்கு கிருஷ்ணர் பக்தர்களுடைய குலத்துல பிறக்க வைக்கிறார். பக்தினோ டாக்கர் பாடுறார் தன்னுடைய பாடல் ஒன்றுல, கிருஷ்ணா நான் உனக்கு பகிர்முக்க, உன்னை விட்டு விலகினவனா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு பிரம்மனா ஜென்மம் எடுக்கிறது கூட எனக்கு ஆசை இல்லை. ஆனா கீத்த ஜென்மமா எடுத்தா கூட, ரொம்ப கீழ்நிலை பிறவியா இருந்தா கூட உன்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் நாம் வாசிக்கணும் அப்படிங்கிறார். அதனால பக்தர்களுடைய கிரகத்துல பிறவி எடுக்கிறது அப்படிங்கிறது மிகவும் அரிது. கிருஷ்ணர் அதைத்தான் சொல்றார், அத்தகு பிறவி மிகவும் அரிதானது. அந்த மாதிரி அரிதான பிறவிய கிருஷ்ணர் நமக்கு கொடுப்பார். நம்ம பக்தி தொண்டை பயிற்சி செய்தோம் அப்படின்னா பக்தி தொண்டு அவ்வளவு உயர்ந்தது, இதுல எந்த ஒரு இழப்புமே கிடையாது. நம்ம என்ன நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து தொடர்றதுக்கு, அதிலிருந்து வளர்ச்சி பெறதுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய கருணையை தாராளமா நமக்கு கொடுப்பார். அதன் மூலமாக நம்மை ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறக்க வைத்து நம்மளுடைய பக்தி தொண்டை தொடர வைப்பார். எளிமையா பார்க்கலாம், இந்த பையன் இருக்கும் ஹரி, எத்தனை வருஷமா கோயிலுக்கு வர, எத்தனை வருஷமா கோயிலுக்கு வர, சின்ன வயசுல இருந்து உனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து வர, அப்படி சொல்லாம நினைவு தெரிஞ்சதுல இருந்து வரான். அதான் அதுதான் உனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து வர. ஏன் 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 இவன், நீங்க எப்பல இருந்து வரீங்க, எத்தனை வயசுல இருந்து வரீங்க? 45 வயசுல இருந்து வர்றார். நான் ஒரு 17 வயசுல இருந்து வரேன். ஒருத்தர் 40 வயசுல இருந்து வரலாம், இன்னொருத்தர் 60 வயசுல இருந்து வரலாம், இன்னொருத்தர் 30 வயசுல இருந்து வரலாம். ஏன் இந்த பையன் மட்டும் சின்ன வயசுல இருந்து வரான்? ஏன் பக்தருடைய குடும்பத்துல பிறந்திருக்கான்? ஏன்னா பக்தர்களுடைய குடும்பத்துல பிறக்கிறவங்க சின்ன வயசுல இருந்தே பக்திய பயிற்சி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்டுது, எளிமையா கிட்டுது. சின்ன வயசுல இவனுக்கு வந்து இந்த பையங்களுக்கு வந்து நாம எது கோயிலுக்கு போறோம், ஏன் கோயிலுக்கு போறோம், இது என்னுடைய வாழ்க்கைக்கு அவசியம், இதெல்லாம் தெரிஞ்சா வராங்க. அப்பா வராரு, நானும் வரேன். அப்பா விழுந்து நமஸ்காரம் பண்றாரு, நானும் நமஸ்காரம் பண்றேன். அப்பா வீட்டுல பிரசாதம் தான் சமைக்கிறார், நானும் பிரசாதம் சாப்பிடுறேன். ஆ அப்படின்னா என்ன, பக்தி தொண்டு பக்தர்களுடைய குடும்பத்துல பிறக்கிறது அப்படிங்கிறது பக்தி தொண்டுக்கு மிகவும் உகந்ததா அமையுது. இது மாதிரி ஏற்பாட்ட கிருஷ்ணர் நமக்கும் ஏற்படுத்தி தருவார். அதனால நம்ம வந்து யோகத்துல சரி பாதியில விட்டுலாம், அடுத்த பிரிவில பாத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல எல்லாம் கிருஷ்ணரை கும்பிடலப்பா, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கிடைக்காம போயிடுச்சே. சரி போதும் போதும், இந்த வருஷம் இந்த பிரிவில பண்ணது, கிருஷ்ணர் அடுத்த பிரிவில தான் நமக்கு உதவி பண்ணுவாரு, அப்ப பாத்துக்கலாம் போ அப்படின்னு நம்ம விடக்கூடாது. ஒருவேளை நம்மளுடைய முயற்சிகளுக்கு மத்தியிலும் நம்மளால பக்குவம் அடைய முடியல அப்படின்னா அப்ப கிருஷ்ணருடைய உத்தரவாதம் அங்க நமக்கு இருக்கு. அதுதான் நம்மளுடைய இங்க கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமோ ஒழிய அப்புறமா பாத்துக்கலாம், அடுத்த பிரிவுல பாத்துக்கலாம், இன்னும் 10 பிரிவு கடந்து பாத்துக்கலாம் அப்படின்னு விடக்கூடாது. பக்தி தொண்டல எந்த ஒரு இழப்புமே கிடையாது. கொஞ்சம் ஒருத்தன் முன்னேறினா கூட அது ஒருத்தனை மிகப்பெரிய பயத்துல இருந்து காப்பாற்றும். நேஹா விக்ரமோன ஆசோஸ்தி பிரத்யாவயோன வித்யதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய த்ராயதோ மகதோ பயம். கொஞ்சம் ஒருத்தர் முன்னேறி இருந்தால் கூட இந்த புத்தி யோகம், இந்த இடத்துல கீதையில கிருஷ்ணர் புத்தி யோகத்தை பத்தி சொல்றார். புத்தி யோகம் அப்படின்னா என்ன? பக்தி யோகத்தினுடைய பயிற்சியானது புத்தி யோகம்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்ப நம்ம வந்து புத்தியை உபயோகப்படுத்தி பக்தியை பயிற்சி பண்றோம். இந்த புத்தி யோகத்துல ஒருத்தர் ஓரளவுக்கு முன்னேறி இருந்தா கூட மிகப்பெரிய பயத்துல இருந்து ஒருத்தரை காப்பாற்றும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அஜாமிலன். அஜாமிலன் அவனுடைய இளமை பருவத்துல கொஞ்சம் பக்தியில ஈடுபட்டிருந்தான். அதன் பிறகு எவ்வளவோ பாவ காரியங்களை செய்து ரொம்ப கீழே போயிட்டான். இவ்வளவுதான் பாவம் அப்படின்னு கிடையாது, அவ்வளவு பாவத்தை செஞ்சான், செய்யாத பாவமே இல்ல. மூணு பேர் வர்ற அளவுக்கு பாவம் பண்ணான். பொதுவா யமதூதர்கள் நிறைய பேர் எல்லாம் வரமாட்டாங்க, ஒருத்தர் தான் வருவாங்க ஒரு ஆளை கூட்டு போறதுக்கு. ரொம்ப பாவம் பண்ணாதான் மூணு பேர் வருவாங்களாம். உண்மைதான், ரொம்ப பாவம் பண்ணவங்களுக்கு தான் மூணு பேர் வருவாங்க. மூணு பேர் வந்தாங்கன்னா மிகப்பெரிய பாவின்னு அர்த்தம். அது மாதிரி மூணு பேர் வர்ற அளவுக்கு அஜாமிலன் மிகப்பெரிய பாவியா இருந்தான். இருந்தாலும் அவன் ஏற்கனவே செய்திருந்த அந்த பக்தி தொண்டினுடைய ஒரு சில தாக்கத்தினால அவன் தன்னுடைய பையனுக்கு நாராயணன்னு பேர் வச்சு அந்த நாராயணா 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 அப்படின்னு கதர்னதுல விஷ்ணு தூதர்கள் வந்துட்டான். அவன் செஞ்சதுல எந்த ஒரு இழப்புமே அவனுக்கு இல்ல. உண்மையில அவன் மரண நேரத்துல நாராயணா அப்படின்னு கதர்னதுல அவனுடைய எல்லா பாவமும் அவனை விட்டு ஓடி போயிடுச்சு. இதான் விஷ்ணு தூதர்கள் வந்து யமதூதர்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. யமதூதர்களுக்கு ஆச்சரியமான, யாருப்பா இது, நாங்களும் எத்தனையோ பேரை எத்தனையோ தடவை போய் பிடிச்சிட்டு இழுத்து வந்திருக்கோம், இவ்வளவு பேர் பாவின்னு நமக்கு தெரிஞ்சு போனாலே யாரும் தடுக்க முடியாது. இவன் இவ்வளவு பேர் பாவின்னு நாங்க மூணு பேர் வந்திருக்கோம், இவங்க என்னன்னா நாலு பேர் வந்துட்டாங்களே. இப்ப யாரு நாலு பேர், நம்ம இதுக்கு முன்னாடி முன்ன பார்த்ததே இல்லையே. நம்மளுடைய எல்லைக்கு அப்பா, நம்மளுடைய எல்லைக்கு வெளியில இருந்து வர்றாங்களா? நம்மளுடைய எல்லைக்கு வெளியில யாருமே இல்லையே. இவங்க யார் நம்மளுடைய எல்லைக்கு வெளியில இருந்து நம்மளை வந்து தடுக்கிறது? ஆச்சரியம், யார் நீங்க எங்களை தடுக்கிறதுக்கு யார் நீங்க? அப்புறம் வாதம் பண்ணா ரெண்டு பேரும். ஆனா அஜாமிலன் பகவானுடைய திருநாமத்தை ஒரு முறை உச்சரித்தான். அதுவும் நாராயணரை நினைச்சு சொல்லல, அவன் மகனை நினைச்சுதான் சொன்னான். இருந்தாலும் அஜாமிலனுக்கு நரக வேதனையிலிருந்து விடுதலை கிடைச்சது, வைகுண்டம் கிடைக்கல. மறுபடியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, யமதூதர்கள்டிருந்து விடுவிக்கப்பட்டு மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப இங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணோம், நம்ம எல்லாருக்கும் எல்லா பாவமும் நம்மளை விட்டு ஓடி போயிடுச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? மறுபடி பாவம் சேர்க்காம இருக்கணும். பாவத்தை ஒழிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, மறுபடி பாவம் செய்யாம இருக்கணும். மறுபடி பாவம் செய்யாம இருந்து நம்மளுடைய பக்தியை வளர்த்து கொண்டோம் அப்படின்னா அப்ப நம்ம வைகுண்டத்துக்கு போக முடியும். அதுதான் சொல்லப்படுது, ஓரளவுக்கு செஞ்சா கூட அதுல எந்த ஒரு இழப்பும் கிடையாது. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இது நமக்கு நன்மையை தரும். பற்பல பிறவிகள் கடந்தா கூட சரி, சில நேரங்கள் அப்படி கூட சாஸ்திரங்கள்ல சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு பிறவியில எப்பயோ எங்கேயோ ஒரு தடவை ஏதாவது ஒரு வைஷ்ணவருக்கு ஒரு உதவி பண்ணிருப்பான், அது வந்து அவனுக்கு நன்மையை கொடுக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல மரம் நட்டு வச்சிருப்பான், அவன் வந்து நரகத்துல கஷ்டப்பட்டு இருப்பான், அந்த மரத்தடியில வந்து ஒரு வைஷ்ணவர் வந்து ஓய்வெடுப்பாரு, அந்த வைஷ்ணவருக்கு சேவை பண்ணதுக்காக அந்த நரகத்துல இருந்து அவன் விடுதலை பெறுவான். இதெல்லாம் இருக்கு. அதனால இந்த பக்தி தொண்டினால நம்ம அடையக்கூடிய பலனானது ரொம்ப ரொம்ப உகந்தது, உயர்ந்தது. அதை நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும், இதுல எந்த இழப்பும் கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்துல யார் அதை எடுத்துக்க மாட்டாங்க? வேற என்ன நீங்க படிச்சீங்கனாலும் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிங்க, பிரயோஜனம் இல்ல. எவ்வளவு வேணாலும் படிங்க, பிரயோஜனம் இல்ல. எவ்வளவு வேணாலும் சொத்து சேகரிங்க, பிரயோஜனம் இல்ல. எவ்வளவு வேணாலும் குடும்பத்தினரை பராமரிங்க, பிரயோஜனம் இல்ல. எதுவுமே பிரயோஜனம் இல்ல. எல்லாமே தற்காலிகமானது. ஆனா கிருஷ்ண பக்திக்காக கொஞ்சம் செஞ்சா கூட அது உங்ககிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் கொஞ்சம் செய்யணும், நிறைய செய்யலாமே, அது புத்திசாலித்தனம். சரியா, இதத்தான் சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்துரைக்குது. அஜாமிலனுடைய கதை அதத்தான் சொல்லுது. நம்ம பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருந்தோம்னா எப்பவுமே கிருஷ்ணர் நம்மளை காப்பாத்துறதுக்கு அவரே இருக்கார். அவர் சொல்ற, நீ ஏதாவது தப்பு பண்ணியா, அப்ப கூட நீ தூய்மையான பக்தியில இருந்தீன்னா உன்னை காப்பாத்த நான் இருக்கேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். இதுல தான் சொல்ற, அபிச்சே சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரே வகி சமந்தவ்ய சம்யக் விவசித்தோ ஹிசா. அவர் சொல்றார், என்னுடைய பக்தனாக ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அனன்ய பாக், நல்லா கவனிச்சுக்கணும், அனன்ய பாக். நிறைய நேரத்தை நம்ம நினைப்பாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில இப்படியே ஏதோ ஏனோ தானோன்னு பக்தனா இருக்கேன், ஆனாலும் கிருஷ்ணர் என்ன காப்பாத்துவார். அதுவும் கிருஷ்ணர் பண்ணுவார், ஆனா சுயம் அவரே பண்ண மாட்டார். ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் சதவே பஜாமேகம். யார் எங்கிட்ட எந்த அளவுக்கு சரணடைகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்குறேங்கிறார். அதனால இங்கே சொல்றார் தெளிவா, அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக். பஜத்தேனா வழிபடுறது, மாம்னா என்னை கிருஷ்ணரை, அனன்ய பாக் வேற எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல், வேற எந்த ஒரு விருப்பங்களும் இல்லாமல் தூய்மையா யார் ஒருத்தர் கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ அவங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால துராச்சாரம், ஆச்சாரம் அப்படின்னா முறையான நடத்தைகள், துராச்சாரம் அப்படின்னா முறையற்ற நடத்தைகள் அல்லது தீய செயல்கள், கெட்ட காரியங்கள், பாவ காரியங்கள், சூதுராச்சார் ரொம்ப மோசமான பாவ காரியங்கள், அதுல ஈடுபட்டால் கூட நான் என்னுடைய பக்தனை பக்தனாகவே கருதுறேங்கிறார். கிருஷ்ணர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், பொதுவா தாய்மார்கள் மத்தியில் அதை பார்க்கலாம், எல்லார்ட்டையும் இருக்கு, இருந்தாலும் தாய்மார்கள்ட்ட அதை அதிகமாக பார்க்கலாம். அவங்களுடைய குழந்தைகள் ஆண்மகனாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொதுவாக சின்ன குழந்தைங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே குறும்பாக இருக்கும், நிறைய சேஷ்டை பண்ணும், சில நேரத்தில் ரொம்ப சேஷ்டை பண்ணும், ஏதாவது போய் எங்கேயாவது ஏதாவது பயங்கரமாக வில்லங்கம் பண்ணிட்டு வந்துடும், வம்ப ஊர் வம்ப இழுத்துட்டு விளக்கி இழுத்துட்டு வந்துடும். இழுத்துட்டு வந்தாலும் யாராவது விட்டு கொடுப்பீங்களா? என் பெல்ல தங்கங்க, நீங்க உங்க வீட்டில் என்னமோ நடந்து போச்சு, அது யாருக்காவது மனசு வருமா? யாருக்கும் வராது. தந்தையருக்கு வருமா? யாருக்குமே வராது. ஏன்? தன் பிள்ளை, தமிழ்ல சொல்லுவான், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏன்னா என் பிள்ளை, அவன் ஏதோ கொஞ்சம் தப்பு பண்ணா கூட சரி பரவாயில்ல, பையன் சின்ன பையன் திருந்தி வந்துருவாங்க. ஏன்? தாம் பையன். அதே மாதிரிதான் கிருஷ்ணரும், தாம் பையன் இவன் அப்படிங்கிற உணர்வு கிருஷ்ணர்கிட்ட போயிடுச்சுன்னா, அதாவது அனன்ய பாகா நம்ம இருந்தோம்னா கிருஷ்ணருடைய பையனா அப்படிங்கிற இதுல அடிச்சாலும் அணைச்சாலும் உதைச்சாலும் கிருஷ்ணர் தான், அப்படி இருக்கணும். அதாவது எந்த குழந்தைய அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க, என்ன பிரச்சனை அம்மா அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த குழந்தைய அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரியா, பிரச்சனைன்னு சொல்லிட்டு விட்டு விட்டு ஓடி போயிடுச்சுன்னா அப்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். வீட்டுக்கே வராத கண்ணிலே தெரியாத குழந்தைக்கு அம்மா எப்படி உதவி பண்ண முடியும்? உதவி பண்ண முடியாது. ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சிட்டா வந்துட்டா அம்மா நீதாமா எனக்கு எல்லாமே, அடிச்சாலும் உதச்சாலும் என்ன அணைச்சாலும் நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு பையன் வந்துட்டானா, நிச்சயமா தாயோ தந்தையோ அவன் என்ன பண்ணாலும் அத சரி பரவாயில்ல தட்டி கொடுத்து வா 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 ஒட்டி கொடுக்காம அவனை தான் பையனாவே கருதுவான். அதைத்தான் கிருஷ்ணன் சொல்றாரு, அவர் ஒன்றும் புதுசா எதுவும் சொல்ல. அபிச்சே சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் விவசித்தோ ஹிசஹ. சூதுராச்சாரம், ரொம்ப மோசமா ஏதாவது பண்ணிட்டு போகட்டும் பரவாயில்ல, இருந்தாலும் அவன் என்னுடைய பக்தன் தான். ஏன்னா அவன் அனன்ய பாக், பக்தி தொண்டுல தூய்மையா ஈடுபட்டு இருக்கான். அப்படி தூய்மையா ஈடுபட்டு இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே அவன் நல்லவன் ஆயிடுவான். கிருஷ்ணா சொல்ல, கஷிப்ரம் பவதி ஹி தர்மாத்மா சாஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேயா பிரதிஜானேஹி நமே பக்த பிரணசதி. கிருஷ்ணா சொல்ல, கஷிப்ரம் பவதி தர்மாத்மா, கூடிய சீக்கிரமே அவன் தர்மாத்மாவாயிடுவான், நல்லவன் ஆயிடுவான். சாஸ்வத் சாந்தி நிகச்சதி, அவன் வந்து நல்லவனாகி நல்லா அமைதி அடைவான், நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்துப்பான். கௌந்தேயா பிரதிஜானேகி, குந்தியின் மகனே அர்ஜுனா, எல்லாருக்கும் அறிவிப்பாயாக. ஏன்னா மன்னர்கள்னா அறிவிப்பாங்க, தண்டரா போடுவாங்க, தண்டரா போட்டு ஏதாவது ஒரு செய்தினா தெரிவிப்பாங்க. என்ன அறிவிக்கிறது? நமே பக்த பிரணாசதி, என்னுடைய பக்தன் என்றும் அழிவதில்லை. ஏன் கிருஷ்ணரே சொல்லாம இத? கிருஷ்ணரே தண்டரா போட்டு சொல்லாம இல்லையே? கிருஷ்ணர் தன்னை பத்தி நிறைய சொல்றாரு கீதையில, தன்னை பத்தி பெருமையா எவ்வளவோ சொல்றாரு, ஏன் இந்த ஒண்ணு மட்டும் சொல்லக்கூடாது? ஏன்னா தன்னை பத்தி சொல்றதை காட்டிலும் தன்னுடைய பக்தனை தான் காப்பாற்றுவேன் அப்படிங்கறத கிருஷ்ணர் பெருசா நினைக்கிறார். இது எப்படி? கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதாவது கிருஷ்ணர் தன்னை பற்றி சொல்றார், சரி, அதெல்லாம் ஒரு நிலை, உண்மையான வாஸ்தவமான வஸ்துக்கள் அப்படியே இருக்கட்டும். ஆனா கிருஷ்ணர் ஏதாவது சொல்லும் போது சில நேரத்தில் அவர் வந்து சொல்ற விஷயத்த செய்ய மாட்டார், சொல்ற விஷயத்த மாத்திடுவார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, குருக்ஷேத்திர போர்க்களத்துல ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொன்னார் பீஷ்மர். ரொம்ப அர்ஜுனனுக்கு பாடாப்படுத்தவும் வேற வழி இல்லாம தேர்ல இருக்கக்கூடிய சக்கரத்தை எடுத்துக்கிட்டு பீஷ்மரை தாக்குறதுக்கு போவார். சரி, அப்பதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரம் ஏவும் போது உள்ள போய் பரீட்சித் மகாராஜா காப்பாத்துறார். அது போரினுடைய இறுதி கட்டம், போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஸ்வத்தாமன் அம்பு எய்திட்டான், அப்படின்னா போர் இன்னும் முழுசா முடியல. அங்க அப்பயும் கிருஷ்ணர் ஆயுதத்தை ஏந்தி பாதுகாத்தார் பரீட்சித் மகாராஜா. அப்ப கிருஷ்ணர் சொன்ன பேச்ச கேட்கல, அவர் கொடுத்த வாக்க காப்பாற்றல. கிருஷ்ணர் கொஞ்சம் வில்லங்கமானவர், அவர் சொல்றத எல்லா நேரத்திலையும் அவர் ஃபாலோ பண்ண மாட்டார். அதனால ஆனா தன்னுடைய பக்தர்கள் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அத அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா எடுத்து நிறைவேற்றுவார். அதனாலதான் சொல்றார், அர்ஜுனா நீ சொல்லு, நான் சொன்னா கூட நான் அப்படி இப்படி மாத்திருவேன், நீ சொல்லு. அதனால நீ சொல்லு, என்னுடைய பக்தர்கள் என்றும் அழிய மாட்டார்கள் அப்படிங்கறத நீ சொல்லுங்கிறார். அதுதான் அங்க அர்த்தம். கௌந்தேய பிரதிஜானி, குந்தி மகனே நீ சொல்லுப்பா, என்னுடைய பக்தர்கள் அழிய மாட்டாங்கன்னு. அதுதான் பக்தியில இருக்கக்கூடிய சிறப்பம்சம். பக்தியில ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவனை கிருஷ்ணரே பார்த்துக்கிறார், அவனுக்கு எந்த இழப்புமே கிடையாது. சில நேரங்களில் மக்கள் நினைப்பாங்க, நாங்கள் பக்தியில் வந்துட்டோம், அதனால நாங்கள் வந்து தேவர்கள்லாம் கும்பிடலையே, அதெல்லாம் எங்களுக்கு இழப்பாகி போயிடுமே. சில பேர் நினைப்பாங்க, ஐயோ நாங்கள் வந்து இத்தனை வருஷமா இங்கே என்ன மதுரையில் மீனாட்சி அம்மன், குலதேவம், குலதேவர்கள், நாங்கள் இதெல்லாம் இத்தனை வருஷமாக கும்பிட்டுட்டு இருந்தோம், கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணரை மட்டும்தான் கும்பிடு, கிருஷ்ணரை மட்டும்தான் கும்பிடணும்னு சொல்கிறீங்க, சரியாக தான் படுது, இருந்தாலும் எல்லாம் ஒத்துப்பாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் சாமி படுது, இருந்தாலும் அது ஏதோ அது கும்பிடாட்டி எங்களுக்கு ஒரு என்ன, அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த சாமி எங்களை கோச்சுக்குச்சுன்னா. நிறைய பேருக்கு இந்த எண்ணம் உண்டு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், பக்தியில இழப்பு இல்லைன்னு சொல்றீங்க, கரெக்ட் தான், ஆனா இந்த பக்கம் இவங்க ஏதாவது ஒரு நாலு குத்து குத்துட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றதுங்க? ஆனா சாஸ்திரம் தெளிவா சொல்லுது, தேவர்ஷி பூதாத் நாம் பித்ரு நாம் ந கிங்கரோ நாயம் ருணீச்சராஜன் சர்வாத்ம சர்வாத்மன ய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்த கர்த்தம். தேவர்கள் எல்லாருக்கும் நம்ம கடன்பட்டு இருக்கும். ஏன், அவங்க தான் இந்த உலகம் மொத்தத்தையும் நிர்வகிக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தேவர் பொறுப்பாளியா இருக்கார். அவருடைய கருணை இருந்தாதான் நம்மளால பார்க்க முடியும். கேட்கிறோம் அப்படின்னா அப்படிதான், அவருடைய கருணை இருந்தாதான் கேட்க முடியும். கண் இமைக்குதே அதுக்கு கூட ஒரு தேவருடைய கருணை வேணும், இல்லைன்னா எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. நம்மளுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் தேவர்களால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால நம்ம தேவர்களுக்கு கடன்பட்டு இருக்கும். அதனாலதான் வேத கலாச்சாரத்துல தேவர்களுக்கு நிறைய யாகங்கள் செய்யணும், அது பண்ணும் இது பண்ணும் எத்தனையோ சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிஷிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். ஏன்னா ரிஷிகள் தான் அந்த யாகங்களை கொடுக்குறாங்க. எப்படி பண்றது, என்ன பண்றது, வேத வழிமுறைகளை எப்படி கடைபிடிக்கிறதுங்கிறத நமக்கு சொல்லித்தரது யாரு, ரிஷிகள். ரிஷிகள் தான் நமக்கு யாகத்தை கொடுக்குறாங்க. அதனால நம்ம ரிஷிகளுக்கு கடன்பட்டு இருக்கோம். பூத்த ஆப்த பூத்தங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, பித்ருக்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு, இப்படி எத்தனையோ பேருக்கு நம்ம கடன்பட்டு இருக்கோம். யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் எத்தனையோ பேருக்கு கடன்பட்டு இருக்கோம். ஆனா யார் ஒருத்தர் முகுந்தன், கிருஷ்ணர், முக்தி அளிப்பவர் முகுந்தன், அவர்கிட்ட யாரெல்லாம் சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்க அதுக்கு மேல கடன்பட்டவர்கள் அல்ல. கிருஷ்ணர் கிட்ட நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தை வழிபடுறத பத்தியோ, பித்ருக்களை வழிபடுறத பத்தியோ, இல்ல ரிஷிகளை வழிபடுறத பத்தியோ கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் போது எல்லாருமே தானா திருப்தி அடைறாங்க. எப்படி, ஒரு மரத்தோட வேருக்கு தண்ணீர் ஊட்டணும் அப்படின்னா எல்லா கிளைகளுக்கும் இலைகளுக்கும் போகுதோ, அதே மாதிரி கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அப்ப எல்லா தேவர்களும் திருப்தி அடைவாங்க. அதனால கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறதுனால மற்றவைகளை நம்ம விட்டுறோம், அதனால அந்த இழப்பு வருது அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறவங்களுக்கு என்னைக்கும் எந்த ஒரு இழப்புமே கிடையாது. அதே சமயத்துல கிருஷ்ண பக்தியில ஈடுபடாம ஒருத்தன் எவ்வளவுதான் சிறப்பா இந்த உலகத்துல செயல்பட்டாலும் அதுல பலன் கிடையாது. அததான் முன்னையே சொன்னேன், எவ்வளவுதான் செல்வம் சேகரிச்சிருந்தாலும் நிலைச்சிருக்க போறது கிடையாது, சொந்தம் பந்தம் நிலைச்சிருக்க போறது கிடையாது, அழகு அறிவு நிலைச்சிருக்க போறது கிடையாது, உடல் வலிமையும் நிலைச்சிருக்க போறது கிடையாது, எதுவுமே நிலைச்சிருக்க போறது கிடையாது. நிலைச்சிருக்கக்கூடியது பக்தி மட்டுமே. அதனால பக்தியை ஒருத்தர் ஒழுங்கா செய்யலனா கூட பரவாயில்ல, மற்ற காரியங்கள் எல்லாம் ஒழுங்கா செய்யறதோட அது உயர்ந்தது. சில பேர் நினைப்பாங்க, ஆமா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு நாங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பேசாம பக்தியே வேண்டாம்பா, நான் முழுசா இந்த பக்கமாவது உருப்படியா இருந்துக்கிறேன், அப்புறம் அடுத்த பிறையில பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனா அது நல்ல புத்திசாலித்தனம் கிடையாது. சாஸ்திரம் நமக்கு சொல்லுது, தியக்த்வா சுதர்மம் தியக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜேர் ஹரே. யார் ஒருத்தர் தங்களுடைய ஸ்வதர்மம் தங்களுடைய கடமைகளை தியக்த்வா துறந்துட்டு சரணாம்புஜே ஹரே, பகவான் ஹரி அவருடைய சரண அம்புஜத்துல சரணடைறாங்களோ அதை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பஜன் பஜன் அபக்வோ பதே ததோ யதி யத்ர க்வா வாபத்ரம் அபூத் அமுஷ்ய கிம் கோவார்த்த அப்தோ பஜதாம் ஸ்வதர்மதக. அப்படி யாரெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட சரணடைறாங்களோ, சுதர்மத்தை விட்டுட்டு சரணடைறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு இழப்புமே கிடையாது. ஒருத்தர் அப்படியே தன்னுடைய சுதர்மத்தை கடைபிடிச்சாலும் அதுல என்ன லாபம் இருக்குன்னு கேக்குது. சுதர்மம் அப்படின்னா ஸ்வ அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு உரிய தர்மம், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய கடமைகள். எனக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்கு. அதான் சொன்ன தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, பித்ருக்களுக்கு, இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு, எல்லாருக்கும் எவ்வளவோ கடமைகள் இருக்கு, செய்ய வேண்டிய கடமைகள். ஆனா ஒருத்தர் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்காக அந்த கடமைகள்லாம் துறந்தார் அப்படின்னா அதுல எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அப்படி துறந்துட்டு சேவையும் ஒழுங்கா பண்ணலன்னா கூட நஷ்டம் கிடையாது. அதுதான் இங்க கரெக்டா சொல்லணும். விஷ்ணுவுக்கு முகுந்தனுக்கு சேவை பண்றதுக்காக ஒருத்தர் தங்களுடைய சுதர்மத்தெல்லாம் துறந்துட்டு விஷ்ணு சேவையை ஒழுங்கா பண்ண முடியாம ஒருத்தர் விட்டுட்டா கூட அதுல எந்த நஷ்டமும் கிடையாது. அதுக்கு பதில விஷ்ணு சேவைக்கு பதில ஒருத்தர் தங்களுடைய சுதர்மத்தை நல்லா பின்பற்றினால் கூட அதனால எந்த லாபமும் கிடையாது. இதுதான் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லித்தரு. அதனால இந்த கடமை செயலியே, அதை செய்யலையே, இதை செய்யலையே, இதை ஒழுங்கா செய்ய முடியலையே, செய்ய வேண்டான்னு சொல்ல, சிலருக்கு குறிப்பா கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாராலையும் உடனடியா எல்லாவற்றையும் விட்டுட்டு வர முடியாது. ஆனா அவங்க முக்கிய பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பழகணும். ஏன்னா இது வாழ்க்கையில அவசியமானது. அதை செய்யாட்டி இதை செஞ்சாலே இதை செய்யறது முக்கியம். அப்படி இருக்கும்போது ஏன் இதை விடணும்? இதை விடுங்க, அதை விடுங்கன்னு சொல்ல, இதை விடாதீங்கன்னு சொல்றோம். புரியுதா? ஸ்வதர்மத்தை பண்றேன் அப்படிங்கறதுக்காக, ஆக்சுவலி உண்மையில ஸ்வதர்மம் அப்படிங்கிறது கிருஷ்ண பக்தி ஒண்ணுதான். அதுதான் ஒருத்தருடைய உண்மையான ஸ்வதர்மம். அதுதான் எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு இந்த காலத்துல நிறைய பேருக்கு தர்மம்னா என்னன்னே தெரியறது இல்ல. பொதுவா யாருக்குமே தெரியாது. தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம் நவை விதூர் ரிஷயானபி தேவா ந சித்த முக்கியா அசுரா மனுஷ்யா குதோனு வித்யாதர சாரணாதே. தர்மம் அப்படின்னா பகவத் பக்தி மட்டுமே தர்மம். இது சாதாரணமா யாருக்கும் தெரியாது. தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம் நவை விது அறியார்கள் யாரு? ரிஷயா அபி தேவா. ரிஷிகளுக்கு தெரியாது, தேவர்களுக்கு தெரியாது. ந சித்த முக்கியா, சித்தர்களுக்கு தெரியாது, அசுரர்களுக்கு தெரியாது, மனிதர்களுக்கு தெரியாது, சாரணர்கள் அதாவது படித்த பண்டிதர்கள் அவங்களுக்கும் தெரியாது. அப்ப எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? மகாஜன ஏன கதஸ்ஸ பந்தம், மகாஜனங்களுடைய அடிச்சோடுகளை கடைபிடிக்கணும். அதாவது 12 மகாஜனங்கள் சொல்லப்படுறாங்க குரு சீட பரம்பரையில. அந்த 12 மகாஜனங்கள்ட்ட இருந்து நம்ம தகவலை பெறும்போது உண்மையான தர்மம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் நம்மளுடைய ஸ்வதர்மம், உண்மையான ஸ்வதர்மம். அந்த ஸ்வதர்மத்தை அதாவது கிருஷ்ணருக்கு சேவை பண்றது அப்படிங்கிற ஸ்வதர்மத்துக்காக ஒருத்தர் மற்ற எந்த தர்மங்களை கைவிட்டாலும் அதுல இழப்பு கிடையாது. மற்ற தர்மங்களை கடைபிடிச்சாலும் அதுல பலன் என்ன இருக்கு? இறுதியா எந்த ஒரு பலனும் கிடையாது. ஒருத்தர் எந்த தர்மத்தை கடைபிடித்தாலும், அதாவது அவங்களுடைய இல்ல கடமைகள் எதை கடைபிடிச்சாலும் அது எல்லாமே பகவான் கிருஷ்ண அவரை நோக்கிய பக்தியைக்கு அவங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கணும், பக்தியை நோக்கி செயல்படுத்தக்கூடியதா இருக்கணும். அப்படி இல்லாம பக்திக்கு விரோதமா இருந்ததுன்னா வெறும் நேரம்தான் விரையும். தர்ம ஸ்வனிஷ்டித பும்ஷ விஸ்வக்ஷேண கதாசிய நோத்பதி ஏத் யதிரதிம் ஸ்ரம ஏவகை கேவலம். ஒருத்தர் செய்யக்கூடிய கடமைகள் அவங்களை பக்குவமான நிலைக்கு கொண்டு வரல அப்படின்னா, அதாவது விஸ்வக்ஷேண கதாசிய பகவான் கிருஷ்ணர் அவருக்கு ஒரு பேர் விஸ்வக்ஷேணம், அவரை பற்றி கேட்கக்கூடிய நிலைக்கு மக்களை கொண்டு வரல அப்படின்னா ஸ்ரம ஏவகு கேவலம். எவ்வளவு நேரம் அவங்க அதுல செலவழிக்கிறாங்களோ அது எல்லாமே விரயம்தான். அதனால யாரெல்லாம் புத்திசாலிகளோ அவங்க என்ன பண்ணணும்? கிருஷ்ண பக்திய ஸ்திரமா எடுத்துக்கணும். தஸ்வைவ ஹேதோ பிரயதே தகோ விதோ நலபியதே யத் பிரமதம் உபரியத தல்லபியதே துகவத் அந்யத சுகம் காலேன சர்வத்ர கபீர் ரம்ஹச. யார் ஒருத்தர் உண்மையான புத்திசாலிகளா இருக்காங்களோ, தத்துவத்துல ஆர்வமுடையவரா இருக்காங்களோ, அவங்க என்ன பண்ணணும்னா தங்களுடைய வாழ்க்கையில இறுதி நன்மையை கொடுக்கக்கூடியது எதுவோ அதுல தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணும். எத்தனையோ விஷயங்கள் எவ்வளவோ நம்மளுடைய நேரத்தை விரைவமாக்கக்கூடியதா இருக்கலாம், ஆனா இறுதியா எனக்கு எது நன்மையை கொடுக்கும் அதுல நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணணும். அத்தகைய மனிதர்கள் புத்திசாலிகள். அவங்க இந்த இறுதி நன்மையானது நீங்க பாதாள லோகத்திலிருந்து பிரம்மலோகம் வரைக்கும் எங்க போனாலும் கிடைக்காது, சுத்தின்றே இருக்கலாம், ஆனா இறுதி நன்மை எங்க போனாலும் கிடைக்காது. இந்த உலகத்துல இருக்கிறது துன்பம் தான் வரும். அதனால இந்த உலகத்துல இன்பத்துக்காக அங்க இங்க சுத்தின் இருக்கிறது தேவையில்லாத விஷயம். உலகத்துல யாருமே துன்பத்தை விரும்புறது கிடையாது, ஆனா துன்பம் தானா வருது. அதே மாதிரி நமக்கு என்ன இன்பம் வரணுமோ அது தானா வரும். என்னங்க இது இப்படி சொல்றீங்க? சாஸ்திரம் சொல்லுதுங்க, நான் சொல்லல. யாராவது காய்ச்ச வரணும்னு விரும்புறீங்களா? யாருக்காவது காய்ச்ச வராம இருந்திருக்கா? யாராவது தலைவலி வேண்டான்னு விரும்புறோமா? வரும். நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி வரும். இது மட்டும் இல்ல, நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டி நமக்கு என்னெல்லாம் வியாதி வர வேண்டி இருக்கோ அதெல்லாம் தானா வரும், நிச்சயமா வரும். எது வேணாலும் வரலாம். அதுவும் இந்த நவீன காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில விஞ்ஞானிகளுடைய கருத்து பிரகாரம் எங்களுடைய தலைமுறை, அதாவது இப்போ ஒரு இப்ப இளைய தலைமுறையில இளைய தலைமுறை அப்படின்னு இப்ப சொல்றவங்க பெரும்பாலானோருக்கு புற்றுநோய் வருங்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கீங்களோ கவனம், நிச்சயமா பெரும்பாலானோருக்கு வருங்கிறாங்க. முக்கிய காரணம் என்னன்னா இப்ப நம்ம சாப்பிட்றது எல்லாமே விஷத்தை சாப்பிட்றோம், நிறைய பூச்சிக்கொல்லி தான் சாப்பிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம எல்லாருக்கும் வரும்னு சொல்றான். ஆனா எத்தனை பேரு சரி எனக்கு புற்றுநோய் வரட்டும் அப்படின்னு விரும்புறோம்? நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி அது வரணும்ன்றா நிச்சயமா வரும். அதே மாதிரிதான் மகிழ்ச்சியும், துன்பம் மட்டும் இல்ல மகிழ்ச்சியும் அதே மாதிரிதான். அது வரணும்ன்றதுன்னா வரும், கோடி ரூபா வரணும்ன்றா வரும். நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருப்போம், அதுக்காக எதையுமே வேலை செய்யாம இருந்தோம்னா அதனால வரக்கூடிய அதுவும் பாவமாயிடும். எப்படி இருந்தாலும் வர்றது தானே வரும், நான் வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னா சோம்பேறித்தனமா இருந்ததுன்னா அது ஒரு பாவம், அதுவும் இருக்கு. ஒருத்தர் ஒன்று அவங்களுடைய அடிப்படை கடமைகளை செய்யணும், இல்லை கிருஷ்ண பக்தியில் ஈடுபடணும். நான் இதையும் பண்ண மாட்டேன் அதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஊதாரியா இருக்கக்கூடாது. ஊதாரின்னு சொல்லுவாங்க தெரியுமா? தெரியாதா? ஊதாரினா வீண் செலவு செஞ்சு கண்டபடி வாழ்றவனை வந்து ஊதாரின்னு சொல்லுவாங்க. எதுவுமே பொறுப்பெடுத்துக் கொள்ளாம வாழ்றவன் அது மாதிரி வாழக்கூடாது. ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில ஈடுபடணும், இந்த உலக வாழ்க்கையில என்னெல்லாம் மகிழ்ச்சிகள் இருக்கணும்னு இருக்கோ அது தானா வரும், அதுக்காக அதிகமா பிரயத்தனம் பண்ண வேண்டாம். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லுது. எப்படி நமக்கு துன்பம் வருதோ அதே மாதிரி இன்பம் வரும். அதனால என்றைக்கும் நம்ம கூட நிலைச்சிருக்கக்கூடிய இந்த பகவத் விஷயங்கள்ல ஒருத்தர் ஆர்வத்தை காட்டணும். ஒருத்தர் பக்தியில எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவங்க அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நிலையில இருந்தாலும் சரி பக்தியை எடுத்துக்கணும். ஏன்னா இதுல எந்த நஷ்டமும் கிடையாது, மித்ததுலாம் நஷ்டம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவத நோக்கு இன்னொன்னு சொல்லுது, அகாம சர்வ காம மோக்ஷ காமவா தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம். ஒருத்தருக்கு எல்லா பௌதிக ஆசையும் இருந்தாலும் சரி, ஆசையே இல்லாதவரா இருந்தாலும் சரி, மோக்ஷத்துக்கான ஆசை உடையவரா இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணணும்னா தீவிரேன பக்தி யோகேன, சும்மா நானும் சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறது கிடையாது. தீவிரேன பக்தி யோக, தீவிரமா பக்தி யோகத்துல இறங்கணும். அப்படி இறங்கும் போது அவங்க நிச்சயமா எஜேத புருஷம் பரம், பரம புருஷரை அடைய முடியும், கிருஷ்ணரை நம்மளால அடைய முடியும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப கவனமா செலவழிக்கணும். எது நமக்கு இறுதி நன்மையை கொடுக்குமோ, எது நமக்கு என்றுமே அழியாத சொத்தா இருக்குமோ, அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த சொத்தை வளர்க்கறதுக்கு நம்ம அதிகமா முயற்சி பண்ணணும். நம்ம அழியக்கூடிய சொத்து, அழியக்கூடிய அறிவு, அழியக்கூடிய பலம், அழியக்கூடிய அழகு, இதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை செலவழிக்கிறதுக்கு பதில என்றுமே அழிவடையாத அறிவு, அழகு, செல்வம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பகவத் பக்தியில நம்மளுடைய காலத்தை செலவழிக்கணும். அப்படி செலவழிச்சோம்னா நம்மளுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் புனிதமானது. ஒவ்வொரு நாளும் பயனுடையது, இல்லனா ஒவ்வொரு நாளும் வீண். ஆயுர் ஹரதி வைப்பும் சாம் உத்தியன்னோ தஷ்யார்த்தே எச்சனோ நீத்த உத்தம ஸ்லோக வார்த்தைய. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாயி அஸ்தமனம் ஆகும் போது அந்த நாள் விரயமாகுது. உத்தம ஸ்லோக வார்த்தையா, உத்தம ஸ்லோக கிருஷ்ணர் அவரை பற்றிய விஷயங்களை நம்ம கேட்கல, அவரை பற்றிய பக்தி தொண்டில் நம்ம ஈடுபடல அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சூரிய அஸ்தமனமும் சூரிய உதயமும் அஸ்தமனமும் நம்மளுடைய ஆயுளை குறைச்சுக்கிட்டே போகுது. வேத காலத்துலலாம் மக்கள் யாரும் பிறந்த நாள்லாம் கொண்டாட மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான நபர்களுக்கு கொண்டாடுறது உண்டு, குறிப்பா ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி இருக்கவங்க. அவர் 50-100 வருஷத்துக்கு எங்க அப்பாவுக்கெல்லாம் கூட அவருக்கு பிறந்த நாள் என்னன்னு எனக்கே தெரியாது. அது மாதிரிதான் எல்லாருக்கும். அப்பெல்லாம் நீங்களும் உங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கீங்களா? கிடையாது. இப்ப நவீன காலத்துல தான் அதை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு ஆனா நவீன காலத்துல நிறைய பேர் பிறந்த நாள்னு கொண்டாடுறாங்க. அதுல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் ஆக ஆக மரணம் நெருங்கின்றிருக்கு. ஆனா யார் ஒருத்தர் தினமும் உத்தம ஸ்லோக வார்த்தையா கிருஷ்ணனை பற்றி கேட்கறதுல ஈடுபடுத்துறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை விரயமாகிறது கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பாகுது. எத்தனையோ பேர் என்னென்னமோ எப்படியோ வாழ்றாங்க, மிருகத்தை போல வாழ்றாங்க, அதுல எந்த பலனும் கிடையாது. மரம் செடி கொடிலாம் வாழுது, மிருகங்கள்லாம் வாழுது. எவ்வளோ பாகவதம் சொல்லுது, நிறைய பேர் வந்து மூச்சு காற்றெல்லாம் உளுத்து இழுத்து இழுத்து விட்டுருக்கிற மனுஷன் இந்த துருத்தி இருக்கும், கொல்லனோட துருத்தி இருக்கும், அது கூட புசு புசுன்னு காத்து விட்டு இருக்கும், என்ன பிரயோஜனம்? அது மாதிரி மக்கள் வாழ்றதுல பிரயோஜனம் கிடையாது. கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளாத நபர்களை ஸ்ரீமத் பாகவதம் ஒட்டகம் பன்றி கழுதை நாய் இப்படிலாம் திட்டுது. ரிஷிகள் சொல்றாங்க, ஸ்வவித் வராஹோஷ்ட கரை சம்ஸ்துத புருஷ பசு நயத்த கர்ண பட்டோபேத ஜாத்து நாம கதாகிரஜ. யாருடைய காதுகள்ல கிருஷ்ணருடைய திவ்யமான விஷயங்கள் உள்ள போகலையோ அவங்களெல்லாம் இப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது? ஸ்வவித் வராஹ உஷ்ட கரை, அதாவது ஒட்டகம் பன்றி கழுதை நாய். ஏன் இதெல்லாம் குறிப்பா இந்த பிராணி எல்லாம் சொல்லியிருக்கு? ஏன்னா கழுதை வந்து ரொம்ப முட்டாள், எவ்வளவு சுமையை ஏத்தனா கூட வெளியில போனா சாப்பாடு கிடைக்கும் யோசனை கிடையாது. அது மாதிரி மக்கள் வந்து நான் இப்படி வேலை செஞ்சாதான் எனக்கு காசு காசு கிடைக்கும், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யறான். குறிப்பா நவீன காலத்துல காலையில 5 மணில இருந்து 10 மணி ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது, நவீன காலத்துல கொஞ்சம் மாறிக்குச்சு. காலையில 8 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும், 12-1 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு காலையில எந்திரிக்கிறது கிடையாது. நான் முதல்ல சொன்னது தப்பு, 5 மணில இருந்துலாம் யாரும் வேலைக்கு போறது இல்லை, அது ஒரு சிலர் போறாங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 8 மணி 9 மணி 10 மணி கூட வேலைக்கு போறான், ஆனா காலையில ராத்திரி முழுக்க முழுக்க வேலை செய்யறான். நம்ம எப்ப எந்திரிக்கிறோமோ அப்பதான் அவன் வந்து தூங்க போவான். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கு. அப்படி கழுதையாட்டம் வேலை செய்யறான், ஏன்னா மூடர்களா வேலை செய்யறான். ஒட்டகம் தன்னுடைய ரத்தத்தை சுவைச்சுக்கிட்டு இன்பமா இருக்கேன்னு நினைக்கிறது. மனுஷனும் அப்படிதான் இருக்கும். இது மாதிரி மிருகத்தை போல வாழ்றது யாரு? யார் அப்படி சொல்றதுன்னா கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கு, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதுக்கு தங்களுடைய காதுகளை உபயோகப்படுத்தாம இருக்கும். அதனால இந்த விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். யார் ஒருத்தர் தங்களுடைய புலன்களை ஒழுங்கா உபயோகப்படுத்துறாங்களோ அவங்க நிச்சயமா உயர்ந்த பலனை அடைவாங்க. அப்படி அவங்க பாதியில விட்டுட்டா கூட, அவங்களால இறுதி வரைக்கும் பக்குவம் அடையில முடியலன்னா கூட அவங்க பயப்பட தேவையில்லை, கிருஷ்ணர் பாதுகாப்பு கொடுக்கிறார். இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? நமக்கு என்னங்க வேணும்? எளிமையான வழிமுறை, இனி பயிற்சி செய்யும் போது கூட மகிழ்ச்சியான ஒரு வழிமுறை. அப்படி இனிமையா நம்ம பயிற்சி பண்ணும் போது ஒருவேளை நம்ம ஏதாவது விலகிட்டா கூட கிருஷ்ணர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். வேற என்ன வேணும் நமக்கு? எந்த ஒரு புத்திசாலி இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மூடர்களா இருக்கிறவங்க தான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கிருஷ்ண பக்தி ஸ்திரமா ஏற்றுக்கொள்ளணும் நம்ம. சரி, இப்ப அடுத்த பிரியட போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அது புத்திசாலித்தனம் கிடையாது. யாராவது உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க, நீ வந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு 10 கோடி ரூபாய் பணம் தரேன். யார் போக மாட்டீங்க? ஆ, முத நாள் நைட்டே போய் உட்காந்துப்பேன். எங்கடா காலையில ஏதாவது ஆயிடுமா? எங்க காலையில 10 மணிக்கு போற நேரத்துல டிராபிக் ஜாம் ஆயிட்டா என்ன பண்றது? ராத்திரியே போய் உட்காந்துப்போம். 10 கோடி ரூபாய் சும்மா கிடைக்குமா? ஏன்? அதனுடைய முக்கியத்துவம் தெரியுது, அதனுடைய முக்கியத்துவம் தெரியுது. அதே மாதிரி கிருஷ்ண பக்தியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுன்னா உடனே பிடிச்சுப்பீங்க, உடனே பிடிச்சுப்போம். காலம் தாழ்த்தக்கூடாது, ஸ்திரமா பிடிச்சுக்கணும். பல நேரங்களில் பார்க்குறோம் பக்தர்கள் பக்திக்கு வருவாங்க, அப்படியே பயிற்சி பண்ணுவாங்க, ஏனோ தானோன்னு இருக்கலாம். அப்படி இல்லாம ஸ்திரமா கைப்பற்றிருக்கு பார்க்கணும். எவ்வளவு கீழே நம்ம பண்றோமோ அது எல்லாமே நமக்கு நித்தியமான நன்மையை கொடுக்கும். என்னைக்கும் அழிய போறது கிடையாது. அழியாத இந்த வஸ்துல நம்மளுடைய சக்தியை செலவழிக்கிறதுல என்ன நஷ்டம்? இத உணரணும். சிலருக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணும்போது. கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் பக்திய பயிற்சி செஞ்சோம்னா அது நன்மை. எப்படி இருந்தாலும் கஷ்டம்தான் பட போறோம். எவன் ஒருத்தன் கஷ்டப்படணும்னு இருக்கோ அவன் எப்பவுமே கஷ்டப்படுவான். பௌதிகத்துல இருந்த பௌதிகத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், ஏன் நம்ம ஆன்மீகத்துக்காக வேலை செய்யக்கூடாது? இப்ப உங்கள சில பேர் இருக்கலாம், ஒன்னும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்க மாட்டாங்க. நிறைய நேரம் இருக்கு, இருக்கிற நேரத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம டிவியில கழிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, இருக்கிற நேரத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம. அது ஒருத்தர் சொன்னார், முதல்ல டிவி எதுக்கு பாக்குறாங்க ஏதோ கேட்டப்ப சொன்னார், பொழுதுபோக்குக்குன்னு. அப்படின்னா என்ன? அவங்க பொழுது நிறைய இருக்கு, அதை போக்குறதுக்கு வழி தெரியல, அதனாலதான் பொழுதுபோக்குக்கு ஒண்ணு தேவைப்படுது. டைம் பாஸ். நம்ம வந்து கிருஷ்ணரோட பாஸ்ட் டைம்ஸ கேட்போம். கிருஷ்ணருடைய பாஸ்ட் டைம்னா லீலைகள். கிருஷ்ணருடைய பாஸ்ட் டைம் கேட்போம், டைம் பாஸ் எல்லாம் ஒதுக்கி வைப்போம். அதனால பிரச்சனைகள் சில இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும். கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்யும் போது அதுல பல கஷ்டங்கள் இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம், பழு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கிருஷ்ண பக்தி எனக்கு மிக பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கறத உணர்ந்து தீவிரமான பக்தியில ஈடுபடுவோம். அப்ப எல்லாமே நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் காலப்போக்குல நம்மளை விட்டு விலகிடும். எல்லாமே காலப்போக்குல போயிடும். கஷ்டமா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, காலப்போக்குல போயிடும். எத்தனை பேருக்கு பயங்கரமான பல்லுவலி வந்திருக்கு? பாதி பேருக்கு வந்திருக்கு. எத்தனை பேருக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்திருக்கு? இன்னும் கொஞ்சம் பேர் ஒன்னும் பண்ண போறதில்ல. மறுபடியும் வயிற்று வலி எல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க. இல்ல, பல்ல உடைச்சு பல்லு வலி எல்லாம் கொடுக்க போறதில்ல. ஆனா இப்ப அந்த வயிற்று வலியோ பல்லு வலியோ நீங்க நினைச்சீங்கன்னா அது வெறும் நினைவாதான் இருக்குமோ ஒழிய அந்த வலி இப்ப உங்ககிட்ட கிடையாது. அந்த வேதனை வந்து ஒரு நினைவாதான் இருக்குதோ ஒழிய அந்த வேதனை இப்ப கிடையாது. ஏன்? காலப்போக்குல போயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பக்தியை பயிற்சி செய்யும் போது வீட்டுல அங்க இங்க எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே காலப்போக்குல போயிடும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் காலப்போக்குல எல்லா வலியும் போயிடும். அந்த வலிக்காக கிருஷ்ண பக்தியை நிறுத்தி வைக்காதீங்க. அதுதான் சொல்லக்கூடியது. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன், சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த உலகத்துல எல்லாமே நஷ்டமாயிட்டா கூட கிருஷ்ண பக்தி ஒருத்தருக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கறத சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தினார். வங்காளத்துல சுபுத்தி ராயின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஜமீன்தார் மாதிரி. அவர்கிட்ட ஹுசைன் கான் அப்படின்னு ஒரு முஸ்லீம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். சின்ன வயசுல இருந்தே தாம் பையனாட்டம் எடுத்து வீட்டுல வேலைக்கு வச்சு வளர்த்துட்டு இருந்தார். ஒரு தடவை குளம் தோண்டும் போது ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து ஒரு அடி போட்டுருவார் முதுகுல, அது வந்து அச்சு விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஏதோ சில தந்திரங்கள் ஏதோ காரணத்தினால அவனை வந்து அந்த பகுதிக்கு நவாப்பா நியமிச்சிட்டாங்க. முஸ்லிம் ராஜா, ஒரு பெரிய ராஜா இருப்பார். அந்த ராஜா வந்து அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு ஹுசைன் கான ஒரு நவாப் மாதிரி, நவாப்னா ஒரு சின்ன சிற்றரசன் மாதிரி நியமிச்சு வச்சுட்டாங்க. ஒரு தடவை அவனுடைய ராணி பார்த்து கேட்டாங்க, எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஆசை, முதுகில் என்னங்க அது அச்சு? அதுவா, நான் சின்ன பையனா இருக்கும்போது சுபதி ராய் என்னை அடிச்சிட்டாரு.
உங்களை அடிச்சிட்டாரா? ஐயோ, அவரை நீங்க ஏன் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க?
உடனே அவரை கொல்லணும் நீங்க. பொதுவா மன்னிக்கணும், பொதுவா தாய்மார்களுக்கு அந்த ஒரு நுணுக்கம் தெரியும், எப்படி வேலையை வாங்குறது அப்படின்னு. அது மாதிரி இந்த சுபதி ராயோட சாரி ஹுசைன் கானோட மனைவி அவரை தூண்டிக்கிட்டே இருந்தாங்க, தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. உங்களை இப்படி அடித்தவனை நீங்கள் எப்படி விட்டு வைக்கலாம்? நீங்கள் ஒரு ராஜா, இப்போ நீங்கள் எப்படி விட்டு வைக்கலாம்? அவரை கொன்னுடணும். இல்லை இல்லை, அவர் தான் என்னை சாப்பாடு போட்டு அப்பா மாதிரி பாதுகாத்தார் சின்ன வயசுல இருந்து, நான் எப்படி கொல்றது? இல்லை இல்லை, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும். சரி, ஜாத்தியிலேருந்து ஒதுக்கி வச்சிடலாம், அவரை முஸ்லீம் ஆக்கிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. திட்டம் போட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அந்த காலத்தில் என்னென்னா முஸ்லீம் வந்து தனி தெரிச்சிட்டான் அப்படின்னா அவனை அந்த அவனை வந்து ஹிந்து சமுதாயம் ஒதுக்கி வச்சிடும், முஸ்லீம் ஆக்கிடுவான். அது மாதிரி உடனே சுபதி ராய் மேலே தண்ணி தெளிச்சு விட்டுவார் ஹுசைன் கான், சமுதாயம் சுபதி ராயை ஒதுக்கி வச்சிடும். அவரோட வீட்டில் இருக்கவங்களாம் வீட்டை விட்டு வெளில துரத்திடுவாங்க, தொழிலெலாம் இழுத்து மூடுற மாதிரி ஆகிடும், யாருமே அவர்கிட்ட பேச மாட்டாங்க, யாருமே வந்து பழக மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிராயச்சித்தம் தேடி அங்கேருந்து காசிக்கு போவார், வங்காளத்திலிருந்து காசிக்கு போவார். காசிக்கு போகும்போது அங்க போய் அங்க இருக்கிற பிராமணர்கிட்ட கேட்பாங்க, நான் இதுக்கு என்ன பிராயசித்தம் பண்றது அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இங்க திரிவேணி சங்கமத்தில் குதிச்சிடு, செத்து போயிடு, அடுத்த பிறவியில் நீ மறுபடியும் ஹிந்துவா பிறக்கலாம். அட பாவத்தை, இதனடா இது பிராயசித்தம் தேடி வந்தா பிராயசித்தம் எல்லாம் குதிச்சிட சொல்றானே, பிராணனையே போக்க சொல்றாங்களே. சரி, இன்னொரு ஒரு வேற ஒருத்தட்ட போனார், அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை நீ குதிக்கலாம் வேண்டாம், கொதிக்க கொதிக்க நெய்ய குடி, உயிரோட இருந்த அப்படின்னா உன் பிராயச்சித்தமாக அதை எடுத்துக்கலாம், இல்லை செத்து போயிட்ட அப்படின்னா அடுத்த பிறகு இந்துவாயிடும். இன்னும் ஒரு சிலர்கிட்ட போனோம், இல்லை இல்லை இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேவையில்ல, நீ என்ன பண்ணுறியோ அதே மாதிரி பண்ணிட்டு போன்ட்டாங்க. சுபுத்தி ராய் குழம்பி இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் காஷிக்கு சைத்தன்ய மகாபிரபு வர, சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட இவர் கேட்குறார் சுபதி ராய் என்ன பண்ணுறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, கீர்த்தனம் பண்ணு, பிருந்தாவனத்துக்கு போ, சொந்தக்காரங்களாம் உன விட்டு உன்னை விரட்டி அடிச்சிட்டாங்கல்ல சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், எந்த பிரச்சனையும் இல்ல, நேர் பாக்கியம், ரொம்ப பாக்கியம், சொந்தக்காரங்க விரட்டிட்டாங்க, நம்மளா வர்றது கஷ்டம், சொந்தக்காரங்க விரட்டிட்டாங்க, நிம்மதியா பிருந்தாவனத்துக்கு போய் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லு, அது மூலமா உன்னுடைய எல்லா பாவங்களும் போயிடும், கிருஷ்ணர் மேல உனக்கு பிரேமை வரும்னு சொல்லி சுபத்திராய சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மற்ற வழிமுறைகள்லாம் அப்படிதான், அதுல நீங்க ஏதாவது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமும் போச்சு. இப்ப கர்ம காண்டம்லாம் பண்றாங்கல்ல, எத்தனையோ யாகம் பண்றாங்க, சாஸ்திரம் சொன்னா ஒரு யாகம் பண்றீங்க, தேவர்களை திருப்தி பண்றதுக்காக யாகம் பண்றீங்கன்னா 33 கோடி தேவர்களும் திருப்தி அடையணும். உங்களுடைய யாகத்துல யாராவது ஒரு தேவர் அதிருப்தி அடைஞ்சாங்கன்னா உங்களை யாகம் வேஸ்ட், பிரயோஜனம் கிடையாது, துளி கூட பிரயோஜனம் கிடையாது. இறுதியில நான் அதை பத்திலாம் பேசல, அந்த யாகத்துக்கான பலனே வராது. நீங்க செய்யக்கூடிய சடங்குல ஏதாவது ஒரு மந்திரத்தை அப்படி தப்பா பிராமண உச்சரிச்சுட்டா அப்படின்னா அது பிரயோஜனமே கிடையாது. உன்னையில சில நேரத்துல தோஷம் வந்துடும், அது வேற இருக்கு. மற்ற வழிமுறைகள்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பிராயச்சித்தம் பிராயச்சித்தம் பண்றதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. நீங்க ஒரு நல்ல ஜோசியக்காரன்ட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைங்கிறத சொல்லுவோம், அது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஊறுபட்ட பிராயச்சித்தம் சொல்லுவோம். அந்த பிராயச்சித்தம்லாம் பண்றது, பிராயச்சித்தம் வந்து ஒரு வழிமுறை, அதாவது ஒருத்தனுடைய பாவத்துல இருந்து விடுபடுறதுக்கு. ஆனா அந்த பிராயச்சித்தத்தினால முழுசா எதுவுமே நடக்காது, மறுபடியும் ஒருத்தன் போய் பாவத்தை தான் பண்ணுவான். அதனால பக்தியில ஒருத்தர் பிராயச்சித்தம் எதுவுமே தேவையில்ல, வழிமுறையே பிராயச்சித்தம் தான். தனியா நீங்க ஒன்றும் போய் பிராயச்சித்தம் பண்ண தேவையில்ல, எந்த ஒரு இழப்பும் கிடையாது. ஏன் இதை நம்ம வந்து எடுத்துக்கூடாது, தீவிரமா நம்ம எடுத்துக்கணும். இறுதியா நான் வந்து சில இந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமையில சொல்றேன். நாம் நோகி ஆவதி சக்தி பாப்ப நிர்ஹரணே ஹரே தாவத் கர்த்தும் ந சக்னோதி பாத்தகம் பாத்தகி நரக. ஹரியினுடைய நாமத்தை சொல்றதுனால ஒரு பாவி தான் முன்னாடி செஞ்ச பாவம் எல்லாத்தையும் களையலாம். அது மட்டும் இல்ல, பின்னாடி செய்ய போற எல்லா பாவமும் கூட கழிஞ்சிடும். அதனால பின்னாடி பாவம் செய்யலாம் நினைக்கூடாது, அது அபராதம் ஆயிடும் அப்புறம். அதாவது இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த பக்தி வழிமுறை. இந்த நாமத்தை ஒருத்தன் நிர்கதி இல்ல, அற்ற நிலையில, எனக்கு யாருமே கிடையாது, அதாவது கதியற்ற நிலையில, எனக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வோட ஒருத்தன் நாமத்தை சொன்னான் அப்படின்னா அவனுடைய பாவங்கள் எல்லாம் அப்படி பறந்தோடி போகுமா. எப்படி பறந்தோடி போகும்னா, சிங்கம் கர்ஜித்தது அப்படின்னா மிருகங்கள் எல்லாம் அதனுடைய குரலை கேட்டுரும், எந்த வேகத்துக்கு ஓட முடியுமோ அந்த வேகத்துக்கு ஓடுமோ, அது மாதிரி பாவம் எல்லாம் பறந்தோடி போகும். எப்படி, நம்ம கிருஷ்ணா நீ தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு பக்தி பாவத்தோட உருகி நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சோம்னா அப்படி நம்மளுடைய பாவம் எல்லாம் போகும். இது கருட புராணம் சொல்லுது. கருட புராணம் நிறைய பாவத்தை பத்தி நிறைய பேசுது, அங்க இது சொல்லப்பட்டது. அவஷே நாபி எண்ணாமி கீர்த்தித்தே சர்வ பாத்தகை புமான் விமுக்சத்தே சத்ய சிம்ம துருஷ்டை மிருகரீவ. எப்படி மிருகங்கள் ஓடுமோ அந்த அளவுக்கு ஓடும். இந்த பக்தி தொண்டு எவ்வளவு உயர்ந்ததுன்னா நம்ம தெரிஞ்சு சில நேரத்துல தெரியாம செஞ்சா கூட வேலை செய்யும். எப்பவுமே தெரிஞ்சு செஞ்சோம்னா, பக்தி பாவத்தோட செஞ்சோம்னா உயர்ந்த நன்மை அடைய முடியும். இருந்தாலும் தெரியாம செஞ்சா கூட நமக்கு பலன் கிடைக்கும், அடிக்கடி ஏற்படுறது உண்டு. குறிப்பா இந்த குடியில பாதிப்படைஞ்சவங்க இருப்பாங்க, குடி பழக்கத்துல மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் குடியிலிருந்து எப்படி வெளில கொண்டு வர்றதுங்கிறதுக்கு சில ஆயுர்வேத மருத்துவத்தை அணுகி என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு தெரியாமலே, அதாவது குடிக்கிறவனுக்கு தெரியாமையே அவங்க வந்து மருந்து கொடுப்பாங்க. அவன் வந்து மருந்து சாப்பிடுவான், அது மாதிரி சிலர் குடிப்பழக்கத்தை விடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, என்னன்னா மருந்து வந்து நீங்க தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி தெரியாம சாப்பிட்டாலும் சரி வேலை செய்யும். சில நேரத்தில் நம்ம வந்து என்ன மருந்து சாப்பிட்றோம் ஏது மருந்து சாப்பிட்றோம்னே தெரியாத அளவுக்கு படுத்து கிடப்போம், அப்போ கூட அந்த மருந்து வேலை செய்யும். அது மாதிரி தான் பகவானோட நாமம் இது, நீங்க தெரிஞ்சு சொன்னாலும் வேலை செய்யும், தெரியாம சொன்னாலும் வேலை செய்யும். இதனாலதான் இதெல்லாத்தையும் நம்ம ரொம்ப தீவிரமா ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லப்படுது. யார இறுதியா ஒரே ஒரு தகவல், இது யமராஜர் சொல்றார் தன்னுடைய சேவகர்கள் கிட்ட. அஜாமிலனுடைய நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் யமதூதர்கள் போய் யமராஜர் கிட்ட இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, யார் ஒருத்தர் பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை சுவச்சிருக்காங்களோ அவங்களை எக்காரணம் கொண்டும் எங்கிட்ட கொண்டு வரக்கூடாது. யாரெல்லாம் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டாங்களோ அவங்களை எங்கிட்ட கொண்டு வராத. யாரை நீ கொண்டு வரணும், யாரெல்லாம் பாவிகள், யாரெல்லாம் சொல்லாம இருக்காங்களோ சொல்றவங்களை பார்த்து ஏளனம் பண்றாங்களோ, கிருஷ்ணர் முன்னாடி வந்து விழுந்து வணங்காம இருக்காங்களோ, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொண்டுவா. மிச்சவங்க யாரு வந்து நாமத்தை சொல்றாங்களோ அவங்கள எங்கிட்ட கொண்டு வராது. இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த கிருஷ்ண பக்தியில ஓரளவுக்கு பங்கெடுத்திருந்தால் கூட அது அவங்கள மிகப்பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றும், என்றைக்கும் அவர்களோட நித்தியமான சொத்தாக அமையும், இதுல எந்த இழப்பும் இல்லை, அதனால இதை தீவிரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய செய்தி. ஹரே கிருஷ்ணா.